Shigaram Tamnatosmi. Vandeham Shri Guru Shri Yathaf Karikamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatam Ditam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parajana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shivashaka Vedaham etam purushang mahantam aditya varnam tamasaf prastat tameva viditvati mrityam eti nanyaf pantha vidyate anaya yasmat paramna paramasti kinchit jayati jananivaso deva ki janmavado yaduvara parishat svardor bhir asyam adharmam sthiracara vrijina kana susmita srimukhena Vrajapura Vanitanam Vardhayam Kamadevam Barhapuram Natavaravapu Karnayo Karnikaram Bibhrad Bibhradvasa Karnaka Kapisham Vajayantim Shamalam Randran Venur Adharasudhaya Purayan Gopa Vrindayar Vrindaranyam Svapadaramanam Pravishad Gita Kirtihi Shri Radha Yaf Parnaya Paramahima Kidrisho Vanaya Vaswadyo Yen Adbhuta Madhurima Kidrisho Mamadiyaha So Kyung Cha Samadhanu Bhavata Kidrisho Veti Yo Bhad Tad Bhava Dhyasama Janisha Chigarbha Sindho Harinduhu Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare
ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் உங்களுடைய செல்ஃபோன்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தயவுசெய்து சைலண்ட் ஃபைப்ரேட்லாம் போடாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க.
நேம் 408 இன் விஷ்ணு சஹஸ்ரநாம்.
408வது நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்.
பிராணா
பிராணா
அப்படின்ற திஸ் நேம் ஆல்ரெடி அக்கர்ட் அட் நேம் 322.
இந்த பெயரானது 322வது பெயர்லேயே வந்து ஒரு வாட்டி வந்தது.
இட் மீன்ஸ் தட் விச் கிவ்ஸ் லைஃப்.
அப்படின்னா என்னன்னா எது வந்து உயிரை கொடுக்குதோ,
விச் இஸ் தி ஏர் ஆஃப் லைஃப்,
எது வந்து பிராண வாயுவா இருக்கோ அதுதான்.
அண்ட் இன் தட் சென்ஸ் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் லைஃப் அண்ட் indistinguishable and practically synonymous with life.
அது வந்து பிராணன்ல இருந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. அது வந்து பிராணனோட சம்பந்தப்படுத்தி அது வந்து அதுக்கு பொருளா இருக்குது.
Which underlines the point of the previous name or the explanation that or the understanding that goes with the name that occurred previously, Purusha.
இதற்கு முன்னாடி பார்த்த புருஷ அப்படின்ற பெயரோட இது வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய பெயரா இருக்கு. இதனால
தட் தி அல்டிமேட் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் இம்பர்சனல்,
இருப்பினுடைய மூலம் வந்து அருவமானது கிடையாது.
இஸ் லிவிங் அண்ட் லிவிங் மீன்ஸ் அ பர்சன்.
அது வந்து உயிரோடு இருக்கு. அப்படி உயிரோடு இருக்கிறது அப்படின்னா வந்து ஒரு நபர் அப்படின்றது.
வெரி டெஃபினட், வெரி டெஃபினட் ஆன் திஸ் பாயிண்ட்.
ரொம்ப வந்து உறுதியா இருக்கு இந்த இதுல கருத்துல.
The impersonal understanding of Brahman is that it's not very clear. Living or not living is living, but there's no symptoms of life, just consciousness, chinmatra.
இந்த அருவம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சரியான எண்ணமே இருக்காது. உயிரோடு இருக்கா, உயிரோடு இல்லாம இருக்கா, உயிரோடு இருக்கு, உயிரோடு இல்லாம இருக்கு, அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு, சின்மயா அப்படின்ற மாதிரி இருக்கு
அப்படின்னு. And in that there's Brahmanand, but what is there to be happy about? It's not at all clear. Just being happy with nothing to be happy about, just being happy.
அங்க பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க, அதாவது சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனந்தமா இருக்கிறது எதுவுமே இல்லாம அப்படியே ஆனந்தமா இருக்கணும், எங்க இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு.
And who's happy? Well, is not, that's also not clear, because the personality has become merged into some mass.
யார் வந்து சந்தோஷமா இருப்பாங்க? ஏன்னா நபரானவர் வந்து ஏதோ ஒரு பொருளோட வந்து போய் கலந்து போயிடுறாரு.
So the Vaishnava understanding is clear and it's correct.
Vaishnava புரிதலானது சரியா இருக்கு, அது வந்து தெளிவாகவும் இருக்கு.
The Supreme Personality of Godhead, the Supreme Purusha,
பரமபுருஷ பகவானானவர் பரமபுருஷர்.
He is the life of all that lives.
அவர்தான் வந்து எல்லா உயிர் வாழ்கினுடைய உயிராகவும் இருக்கிறார்.
As he states in Bhagavad Gita,
அவர் பகவத் கீதையில சொல்ற மாதிரி.
Who knows? Anyone? Jivoham sarva jivanam. I'm the life of all that's living.
நான்தான் வந்து வாழக்கூடிய எல்லாத்தினுடைய உயிராகவும் இருக்கிற அப்படின்னு சொல்றேன்.
So jiva means that which is living.
ஜீவன் அப்படின்னா வந்து எது வாழுதோ அது.
And one of the names of Vishnu is also jiva.
விஷ்ணுவனுடைய ஒரு நாமம் வந்து ஜீவா.
Generally we say jiva means the living beings as distinguished from the Supreme Lord.
Poduva paatham appadina jeevan abindrathu Vishnuvoda irundhu vyathyasapaduthi paakkrathukku andha peyar kodukapadudhu.
You know, it's jivanam sarva bhuteshu, that's what it is. But he's also living, and in fact there's no question of life without him.
Avaru vandu uyiroda dhaan irukkar. அவர் இல்லாம உயிர் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்ல.
Again that example of the purusha in who entered and then the universal form came into the universe came into activity.
புருஷா அப்படிங்கற அந்த வார்த்தையில அந்த அண்ட பிரபஞ்சத்தினுடைய மொத்த உருவம் வந்து அதுக்குள்ள அவர் நுழையறார். அதுக்கு அப்புறம் வந்து அங்க நடவடிக்கைலாம் நடக்குது.
We also have this name prana that is combined with the names of great devotees.
In the prana abindra peyar vandu periya bhaktargaloda sambandhapaduthiyum solapadrathu.
So the names like radha pran, who is the very life of radha.
Radha prana adhavad yaar vandu radhayinudaiya pranana irukkararo avar appdin solapadrathu.
There's description in Sri Bhakti Rasamrita Sindhu.
இத பத்தி வந்து பக்தி ரசாமிருத்ததுல வந்து விரிவிக்கப்பட்டிருக்கு.
That when Krishna had left Vrindavan, apparently that Radha in separation from him was practically dead.
அங்க வந்து விருந்தாவனத்துல இருந்து கிருஷ்ணர் போயிட்ட அப்புறம் ராதை வந்து அந்த பிரிவால வந்து இறந்து போன மாதிரி ஆயிடுறாங்க.
And according to one account,
இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா,
she entered the, well, Rupa Goswami's account, but she entered the Yamuna with Vishakha and was not seen again.
Rupa Goswami solra mari avanga vandu Vishakha oda Yamuna la nolanjirranga adukapram yaralayum avangala paaka mudiyala,
at least not in that form in Vrindavan. She later
koranja paksham avanga idhukku munadi irundha Vrindavanathila munadi irundha urvathode yavad illama irundanga.
She later came as Satyabhama. Anyway, the point is that she is the very life of Krishna, and without him she cannot live.
Krishna da avangalukku vandu pranan, avar illama avangalala vaada mudiyadhu.
And even in mundane love affairs, the people, they say things like that.
Bhaudhigamana vishayangala kuda makkal vandha solradha paakalam.
Just came to mind one song which was very popular when I was a child. I hated it at the time, but it was being played everywhere and I couldn't get it out of my mind.
என்னோட குழந்தை பருவத்துல ஒரு பாடல் மிகவும் பிரபலமா இருந்தது. அது அப்ப நான் ரொம்ப வெறுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் அது எல்லா இடத்துலயும் வாசிச்சுட்டே இருந்தாங்க. அதனால என்னால மனசுல இருந்து அது போக முடியல.
I can't live if living is without you.
நான் வந்து நீ இல்லாம வாழணும் அப்படின்றது இருந்தா நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லப்படும்.
That was one line, and anyway.
அந்த பாட்டுல அது ஒரு வரி அப்படி இருந்தாலும்.
It's not exactly said who that person is. It's a generic love song of people in Maya.
அது யார் எந்த நபரை குறிக்குது அப்படின்றது அதுல குறிக்கல. பொதுவா வந்து யார் காதலிக்கிறாங்களோ அவங்கள பத்தின அது ஒரு வரி அது.
And there are so many love stories.
நிறைய காதல் கதைகள்லாம் இருக்கு.
Up to the present day, there are couples who for some reason they're not allowed to come together, and then they enter into a suicide pact.
அவங்க வந்து இப்போ வரைக்கும் கூட வந்து இந்த காதலர்களாக இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு முடிவுக்கு வர்றதில்லை.
The only problem is that they do go on living, but they continue as ghosts for having committed suicide.
அவங்க வந்து போய் வாழ்ந்துட்டே இருப்பாங்க, எப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பேயாக மாறிடுறாங்க.
And we never heard of ghosts in couples being in love.
பேய்கள் வந்து இரண்டு பேரும் ஒன்றா வந்து காதலிச்ச மாதிரி நம்மளுக்கு எங்கேயும் தெரியல.
So better to love Krishna.
அதனால கிருஷ்ணரை அன்பு செலுத்துறது நல்லது.
Because well, there's an analysis in the Srimad Bhagavatam, which is also in one of the Upanishads, Brihadaranyaka, I believe.
ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது ஸ்ரீமத் பாகவத்தில், அது ஏதோ உபநிஷத்துல சொல்லப்படுது, பிரஹதாரண்யக உபநிஷத்தா இருக்கலாம்.
That why do we care about anything?
நாம எதுக்காக எதை பத்தியும் வந்து கவலைப்படணும்?
Because we love ourselves.
ஏனா நாம நம்மள காதலிக்கிறோம்.
It is not for the sake of the wife that we love the wife, but for the sake of the atma.
நாம வந்து மனைவியை காதலிக்கணும் அப்படின்றதுக்காக காதலிக்கிறது கிடையாது, அது வந்து ஆத்மாவுக்காக காதலிக்கிறோம்.
So there's a whole description to give. That whatever we do is because we have a sense of being very much concerned about ourselves.
இத பத்தி நிறைய விவரிக்கப்பட்டிருக்குது, அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மள பத்தி அதிகப்படியா நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கிறோம், அதனால சொல்லப்படுது.
Srimad Bhagavatam brings this topic to its full conclusion, which is not there in the Upanishads, that Krishna, he is Atmatma, he is the life of all living beings.
உபநிஷத்துல சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. அதாவது கிருஷ்ணர் அப்படின்றவர் ஆத்மாத்மா, அதாவது அவர் தான் வந்து எல்லா உயிர் வாழிகளுக்கும் உயிரா இருக்கார் அப்படின்னு.
And therefore the residents of Vrindavan, they loved him even more than themselves.
அதனால விருந்தாவன வாசிகள் வந்து கிருஷ்ணரை அவர் தன்னை விரும்பினதை விட அவங்க வந்து அவரை நல்லா விரும்பினாங்க.
So there are very many interesting topics if we excavate the jewel mines of the shastra.
இது பத்தி நிறைய ஆர்வம் ஊட்டக்கூடிய தகவல்கள் வந்து நம்ம சாஸ்திரத்துக்குள்ள நுழைஞ்சு அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணா தெரியும் நமக்கு. அந்த அந்த மணிய, அந்த சாஸ்திரம்ன்ற மணிய வந்து நம்ம உள்ள நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும்.
The next name is Pranada, who gives prana, who gives life.
அடுத்த பேர் வந்து Pranada, அதாவது யார் வந்து உயிரை கொடுக்கிறாரு, வாழ்க்கையை கொடுக்கிறாரு.
This name also appeared earlier in Vishnu Sahasranama.
இந்த பெயரும் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முன்னாடியே வந்தது.
And will appear again.
இது மறுபடியும் கூட வரும்.
People if someone can bring someone who's already dead back to life, that's considered a great miracle.
யாராவது ஒருத்தர் இருந்து போன நபரை உயிருக்கு கொண்டு வர்றாரு, அதாவது மறுபடியும் வாழ்க்கை கொண்டு வர்றாரு அப்படின்னா அது பெரிய ஒரு சாகசமா சொல்லப்படும்.
There is a description in the Bhagavatam of the Danava or demon called Maya, who would bring all the soldiers of the demons back to life.
பாகவதத்துல இத பத்தி ஒரு கதை இருக்கு. தானவர்களா இருந்த, அதாவது அசுரர்களை வந்து அந்த அசுர படையில இருந்த படை வீரர்களை மாயா அப்படின்றவன் வந்து மறுபடியும் வாழ்க்கை உயிர் கொடுத்து.
Which made it very difficult for the demigods to fight with them, because the demigods' numbers were getting reduced, whereas the demons, they'd come back with the same force every time.
இதனால தேவர்கள் அவங்களோட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா தேவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆனா அசுரர்கள் வந்து இறந்து போய் மறுபடியும் வந்து அதே உத்வேகத்தோட மறுபடியும் அவங்களோட போரிட வர்றதுனால கஷ்டமாயிடுச்சு.
In the Bhagavatam is also the description of two demons called Ilvala, I believe it was, and Vatapi.
இரண்டு அசுரர்களை பத்தி அங்க பாகவதத்துல சொல்லப்படுது, இல்வலா அதுக்கப்புறம் வாதாபி அப்படின்றோம்.
They had a scheme of inviting Brahmins to come and eat.
அவங்களுக்கு வந்து திட்டம் வச்சிட்டு இருந்தாங்க, பிராமணர்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்கள சாப்பிடுவாங்க.
And I believe that Vatapi was cooked as the meal.
அதுல வந்து வாதாபி அப்படின்றவர் வந்து உணவா வந்து சமைக்கப்படுவார்.
And then when he was eaten, then the Ilvala would say a mantra, now vata be come out. So he'd come out and sunder the stomach of the Brahmin, and that Brahmin was dead.
யார் வந்து உணவு அருந்த வர சொல்லி அழைக்கப்பட்ட பிராமணர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாத்தாபி வந்து கொடுப்பாரு. அவங்க சாப்பிட்ட உடனே வாத்தாபி வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட வயிற்று அப்படியே கிழிச்சிட்டு வெளில வருவார். அதுக்கப்புறம் பிராமணர் செத்து போயிடுவார்.
Actually, this is a bit of a different story. Because one time Agastya came and he knew what was going on, so he immediately digested everything.
அதுக்கப்புறம் ஒரு கதை என்ன நடந்ததுன்னா, அகத்தியர் வந்தார். அதில் வந்து என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவரை சாப்பிட்ட உடனே வந்து ஜீரணம் பண்ணிட்டார்.
And when Ilvala said Vatapi come out, then Agastya just burped and said, too late, already digested.
அப்புறம் இல்வல வந்து வாத்தாபி வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் சொன்னார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே வந்து செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏப்பம் விட்டார்.
Agastya had a good digestion. He drank all the ocean and digested. So, shouldn't drink too much water, not more than one glass at a time. But he drank the whole ocean.
அகத்தியருக்கு நிறைய செரிமான சக்தி இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு கடலையே குடிக்கிற அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தது.
Anyway, we're talking about Vishnu, the life giver. Jesus Christ is famous for bringing people back to life.
எப்படி இருந்தாலும் நம்ம இந்த பிராணனை கொடுக்குறவரை பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் வந்து இறந்து போன நபர்களை உயிருக்கு கொண்டு வரதுக்கான சக்தி படைத்தவர் அப்படின்னு புகழ்.
And therefore he is considered to be God by some people. Actually by quite a lot of people.
அதனால நிறைய பேரால வந்து அவர் வந்து கடவுளாக நினைக்கப்பட்டார்.
But at that time, in much of the world, including Palestine, where Jesus was wandering around, it was quite a common thing for people to do miracles.
In the ulagam muluchume enga palestinathula kuda avaru yesu christ sutti thirundha andha edathula kuda indha mari irundhu ponavangala uyiru kondu vara mari sahasangalla vandu romba poduva nadathakoodiyada irundhathu.
And when the preachers of Christianity came to Greece, the Greek people were quite unimpressed.
Pracharam inda கிறிஸ்துவ மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்கள் கிரீஸ் நாட்டுக்கு வரும்பொழுது இந்த கிரேக்கர்கள் வந்து அவங்களால கவரப்படல அதிகமா.
They said, they when he heard of all the miracles, they said, well, we have our own miracle man right here in Greece.
அவங்க வந்து நிறைய சாகசங்கள்லாம் கேள்விப்பட்டோம், ஆனா எங்களுக்கு வந்து சாகசம் செய்யக்கூடிய நபர் எங்களுக்கு கிரீஸ்லயே இருக்காருன்னு சொல்லப்பட்டது.
A chronopolis, something like that. He'd been to India and he'd learned all the tricks.
அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து எல்லா விதமான சூட்சுமங்களையும் கத்துக்கிட்டார்.
So he said, well, Jesus did all these miracles. Well, he did much more miracles, and he never said he was God.
Jesus வந்து இந்த மாதிரி சாகசங்கள்லாம் செஞ்சார்னு சொல்லப்பட்டாலும் அவர் இயேசு செய்ததை விட இன்னும் அதிகமான சாகசம் செய்தார், ஆனா அவர் கடவுள்னு சொல்லிக்கவே இல்லை.
So a major job of Christian philosophers in the early times of the church was to debunk and blaspheme the stories of Acronopolis, I think his name is, and to say it's all bogus and this and that, because it was a serious theological problem for them.
Munadi churchla iranda yesu adavadha Christianity kristo madatha pracharam seiyakudiyavargala iranda tattuvadigal avangalukku enna oru periya vishayama irundhathu appadina indha nabar Greece la irundha andha nabar vandu avar seiyradhellame vandu poli thanamanadhu. அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றதே அவங்களோட வேலையா இருந்தது. ஏன்னா அவங்களோட தத்துவத்துக்கு அது பயங்கரமா ஒரு அடியா இருந்தது. அப்ப
their whole theology is based on miracles.
ஏன்னா அவங்களோட தத்துவம் மொத்தமுமே வந்து சாகசங்களை மையமா கொண்டது.
Not a very solid basis.
அது வந்து ரொம்ப திடமான ஒரு அடிப்படை இல்லாம இருந்தது.
If they want to make someone a saint in the Catholic Church, they have to do, I think, they have to have three well attested miracles. And then they can become a saint.
The Catholic church la vande yaravadu oru thuraviya varndu seranam appadina moonru nalla angeekarikkapadakoodiya saagasangal vande avaru senjirukkanum adukapra dhaan avaru vande thuraviya aga mudiyum.
So they have a whole bunch of almost saints.
Okay, avanga vande thuravigal aagra maari irukkakoodiya nariya per irundanga.
They've been given the nod. Okay, you can be a saint, but we're just waiting for the miracles.
அவங்களுக்கு வந்து ஓகே நீங்க துறவி ஆகலாம், ஆனா நீங்க எப்ப சாகசம் பண்றீங்களோ அப்ப ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க.
I mean, someone has to pray to them and then they get cured from having some incurable disease.
அவங்களுக்கு வந்து யாராவது அவங்க கிட்ட வந்து வேண்டி அவங்களுக்கு குணமாகாத ஏதாவது ஒரு வியாதியை அவங்க குணப்படுத்தணும்.
Or the saint appears in a vision and gives some prediction or something like this. All childish stuff actually.
இல்லனா வந்து ஏதாவது முன்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி முன்கூட்டியே சொல்லணும். இந்த மாதிரி சொல்வாங்க. எல்லாமே குழந்தைத்தனமான விஷயங்கள்.
The problem is in the modern day there are all these so-called rationalists who are very eager to debunk any so-called miracles.
இப்ப நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான எல்லா சாகசத்தையுமே வந்து போலியானது அப்படின்னு சொல்றத ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க.
Just like recently in Bombay, that means about less than 2 years ago, there's a public crucifix and Jesus was crying.
இது வந்து மும்பையில கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி பொது இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ வந்து இயேசு வந்து அழுதுட்டு இருந்தார்.
And the local people were coming and collecting the water, very holy water.
இந்த அங்க அந்த இடத்துல இருந்தக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு போனாங்க, புனிதமான தண்ணி நினைச்சு.
And the local Catholic bishop said, yes, it's bona fide.
அங்க இருந்த கேத்தலிக் பிஷப் வந்து என்ன சொன்னார்னா, ஆமா இது வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு
சொன்னார். Then one of these rationalists came along and investigated and found that there was some water dripping down onto the crucifix from some drain.
ஒரு நல்ல யோசிக்க கூட ஒரு நபர் வந்து பார்த்து அதை நல்லா வந்து என்ன இருக்கு அந்த விஷயம் அப்படின்னு பரிசோதிச்சு பார்த்த உடனே அந்த சிலுவையில் அரைஞ்சவருக்கு பின்னாடி இருந்து ஒரு தண்ணி எங்கிருந்தோ வருது, அந்த தண்ணி தான் இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரு.
So it's difficult to have miracles these days.
அதனால இந்த காலத்துல எல்லாம் வந்து சாகசம் செய்யறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
Anyway, he took the opportunity and became a refugee in Ireland or somewhere. He managed to get a visa for the Western countries, saying that I'm in danger of my life in India.
அதை பயன்படுத்தி கொண்டு அந்த நபர் வந்து என்னன்னாருன்னா, அயர்லாண்ட்ல வந்து அகதியா போயிட்டாரு, ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இந்தியால அபாயமா இருக்கு, அதனால எனக்கு விசா கொடுங்கன்னு சொல்லிட்டாரு.
We're a bit off subject here. Krishna is also the giver of intelligence.
Krishna vandu ariva kudukkuradhavum irukkar.
So if someone wants to be a damn fool number one, Krishna also gives him the intelligence how to be so.
யாராவது முதல் தர முட்டாளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எப்படி அப்படி முதல் தர முட்டாளா இருக்கணும் அப்படின்றதுக்கான அறிவையும் கிருஷ்ணர் கொடுக்கிறார்.
If someone wants to believe in something which is completely stupid and be convinced, and Krishna gives that achala shraddha, that strong immovable faith.
யாராவது ஏதாவது ஒன்னு நம்பக்க முடியாத ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல வைக்கணும்னு நினைச்சு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆசைக்கான திடமான உறுதியும் அச்சல நிஷ்டையும் தராரு அவரு.
ஏபி அந்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேபி மாமேவ கௌந்தயா Tapi maam eva kauntaya dadami. What is it? Yajantya vidhi puni. Tapi maam eva kauntaya. No. Look it up. I'm getting mixed. Yo yo yo. No. That's the last line of yo yo yo. Yepi ani devata bhakta yajantya shodhya. Tasya tasya achalang shradham. Tameva vidhi tamyaham. Krishna says if someone wants to, Krishna already established that worship demigods is foolishness, but he says if someone's into that and they really want to worship some demigod, then Krishna gives them the firm faith, yes, this is the best thing to do.
Krishna munnadiye solidrar yaravad devadeigala vali pannum appadina avanga muttalun solidrar appadi irundhalum yaravad illa na vandu devadei vali patte avanum appadina kuda adukana urudiyana nambikiyum Krishna kudukrar.
So whatever you want to believe, Krishna will give you the intelligence to support it with apparently logical conclusions.
நீங்க ஏதாவது ஒன்று நம்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நம்புறதுக்கான ரொம்ப அறிவுபூர்வமான தகவல்களோடு உங்களை நம்புறதுக்கு அதுக்கான அறிவை கொடுக்கிறார் கிருஷ்ணர்.
Another meaning of pranada is da can also give the idea of taking away. So he also takes away life from the body.
பிராணதா அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, யார் வந்து உயிர் எடுக்கிறாரோ அவர் அப்படின்னு பொருள், அவர் வந்து உயிரும் எடுக்க முடியும்.
in Bengali and probably in Sanskrit, if you say that someone is save my life, then you'll say, or is protecting my life, then you won't say, generally you won't say jivan, we'll say prana. Because the jivan, that life, the life of the jiva, that never ends. But the prana, which is connected with a certain body, the life air, that ends. So when you say protecting our life, it means protecting this particular life in this particular body.
யாராவது இந்த பெங்காலிலாம் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. என்னன்னா, யாராவது வந்து எனக்கு என்னை காப்பாற்றுறவர், என்னை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க வந்து பிராண அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து ஜீவன் சொல்லப்படுறதில்லை. ஏன்னா இந்த ஜீவனுடைய இந்த உடலுக்கு இருக்கிறது பிராணன், ஆனால் ஜீவன் வந்து எப்பவுமே இருக்கக்கூடியவர். அதனால பிராணன் போனால் கூட வந்து ஜீவன் இருக்கிறதுனால பிராணன் அப்படின்றது யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்க அவங்கள பற்றி.
There's no actual death of the living being.
இந்த உயிர்வாழி அப்படின்றவர் மரணம் அடைய போறது கிடையாது.
And even what is death, the death of the body, the scientists or the doctors, they can't exactly define it.
இந்த மரணமானத இந்த மருத்துவர்களோ இல்ல விஞ்ஞானிகளோ அது என்னன்னு சொல்ல முடியல அவங்களால.
That is when the jiva leaves the body.
அதுதான் அப்பதான் வந்து ஜீவனானவன் இந்த உடலை விட்டு வெளில போறான்.
And even more precisely we can say when the prana, when the life airs leave the body.
இன்னும் ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா பிராண வாயு வந்து இந்த உடல் விட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம்.
When there's, when they leave and without no coming back.
அது வந்து இங்க இருந்து போயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வர்றது இல்ல.
There's a description in the Bhagavatam in the third canto how the living being is taken away in the subtle body.
ஸ்ரீமத் பாகவதனுடைய மூன்றாம் காண்டத்தில் எப்படி உயிர் வாழி வந்து இந்த சூட்சும சரீரத்தால் எடுத்து செல்லப்படுது அப்படின்றத பற்றினான விரிவாக சொல்லப்பட்டிருக்கு.
இந்த ஃபோர்த் கேண்டோ இன் த ஸ்டோரி ஆஃப் புரஞ்சன், தேர் இஸ் தி அலகாலகாரல் ஸ்டோரி ஆஃப் தி அட்டாக் ஆன் த சிட்டி, விச் மீன்ஸ் த பாடி ஆஃப் தி பை சண்டவேக, அண்ட் எவென்ச்சுவலி தி லைஃப் ஏர்ஸ் ஆர் டேக்கன் அவே, த ஸ்னேக், இட்ஸ் அலகாரகம்.
இந்த நான்காவது காண்டத்திலையும் வந்து புரஞ்சனனுடைய கதை சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படக்கூடிய, ஒப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை அது. அதில் சண்டவேகா அப்படின்றவர் வந்து இந்த உயிரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பாம்பை வந்து அங்கே சொல்லப்படுது அந்த உயிருக்கு ஒப்பிட்டு.
ஸோ கிருஷ்ணர் கிவ்ஸ் லைஃப் அண்ட் ஹி டேக்ஸ் இட் அவே.
கிருஷ்ணர் உயிரை கொடுக்குறார், அதுக்கப்புறம் அவரே எடுத்துக்கிறார்.
ஸோ ஸ்ரீல பிரபாத் ஆஃபன் எக்ஸ்பிளைன்ட் that we cannot give life, therefore we have no right to take it away.
Srila Prabhupada adikadi solakodiya oru vishayam enna appadina nama vandu prana kudukka mudiyadhu adanal adai edukkuradhukana urumai namakku kedaiyadhu appindra.
There's also another meaning, means who gives life. Well, in English we have the word lively, which means not just alive but active.
இன்னொரு பொருள் என்ன சொல்லப்படுது அப்படினா, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப நடவடிக்கை நடக்கிறதுக்கான உயிரோட்டம், உயிரோட்டம் உள்ள ஒரு நபரா இருக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற.
A tortoise or a bear, they can be alive but they can be sleeping for months literally.
இந்த ஆமை, கரடி இதெல்லாம் கூட வந்து உயிரோடு இருக்கலாம், ஆனா பல்வேறு காலங்களா வந்து அது தூங்கிட்டே இருக்கலாம்.
But lively means they're alive and their life is expressed in their actions.
அதாவது உயிரோட்டம் உள்ள அப்படினா பிராணனும் இருக்கு, பிராணன் இருக்கிறதுக்கான அறிகுறியா வந்து அவங்க வந்து நடவடிக்கைகளும் செய்றாங்க.
Puppies or kittens, they're usually very lively.
நாய் குட்டிகள் பூனை குட்டிகள் எல்லாம் ரொம்ப உயிரோட்டம் உள்ள தான் இருக்கும்.
Sometimes we see someone's eyes. Yeah, here's an example. We can see by the eyes if someone is alive or dead.
நம்மளுடைய கண்களால நம்ம ஒருத்தர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்க முடியும்.
That's one test.
அது வந்து ஒரு பரிசோதனை.
Sometimes we see someone who's alive but by their eyes they look like they're almost dead.
யாராவது ஒருத்தர் வந்து உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது அவங்க வந்து இறந்து போயிட்டு தான் நம்ம பார்க்கலாம்.
மீன்ஸ் தட் டீப்லி இன் தி மோட் ஆஃப் இக்னரன்ஸ்,
அவங்க வந்து ஆழமா வந்து தமோ குணத்துல அறியாமையில இருக்காங்க.
வெரி டல் கான்ஷியஸ்னஸ்,
ரொம்ப வந்து அவங்களுடைய உணர்வானது கீழ்நிலையில இருக்கு.
டீப் டிப்ரெஷன், சம்திங் லைக் திஸ்,
ரொம்ப ஆழமா வந்து மனசுல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள்.
பட் சம்வன் ஹூ இஸ் ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்ட், ஹூ இஸ் கண்ட்ரோலிங் தி மைண்ட் அண்ட் தி சென்சஸ், தேர் ஐஸ் பிகம் பிரைட்.
யார் வந்து இந்த ஆன்மீகத்தில் முன்னேறிட்டு அவங்க வந்து ரொம்பவும் வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கண்கள் வந்து பிரகாசமானதாக மாறுது.
ஸோ ஹூ கிவ்ஸ் பிரைட்னஸ் டு தோஸ் ஹூ மெடிடேட் அப்பான் ஹிம்,
யார் வந்து தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர்
ஹி இஸ் பிராணதா.
யார் வந்து அவர் மேலே தியானம் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் பிராணதா அப்படின்னு சொல்லப்படுது.
Also, one explanation is given as that in the form of the sun, he enlivens living beings.
இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லப்படுது, சூரியனா இருந்து எல்லா உயிர்வாழிகளுக்கும் வந்து உயிரை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது.
And another explanation is that he gives life by giving Krishna consciousness, because without Krishna consciousness, everything is as if dead. Achaitanyam idam vishvam.
இன்னொரு எடுத்து விளக்கமும் சொல்லப்படுது, அவர் கிருஷ்ண உணர்வை கொடுத்து எல்லாருக்குமே வந்து உயிரை கொடுக்கிறார், ஏன்னா கிருஷ்ண உணர்வு இல்லை அப்படின்னா உயிர் இல்லாத மாதிரி தான்.
ஸோ தோஸ் ஹூ ஆர் நாட் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் தே ஆர் லைக் ஜாம்பிஸ், தேர் மூவிங் அரவுண்ட் பட் தேர் ஜஸ்ட் லைக் டெட் பீப்புள்.
யார் கிருஷ்ண உணர்வில் இல்லைங்களோ அவங்க வந்து முண்டங்கள் மாதிரி, அவங்களுக்கு உயிரோடு இருக்காங்க ஆனால் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க நடைபெணும்.
ஸோ தி சன் கிவிங் லைஃப் தட் இஸ் ப்ரே டு இன் த காயத்ரி மந்திரா,
இந்த சூரியன் வந்து உயிரளிப்புறது வந்து காயத்ரி மந்திரத்தில் சொல்லப்படுது.
தட் பை மெடிடேட்டிங் அப்பான் ஹிம் தி லிவிங் பீயிங்ஸ் இன் ஆல் தி த்ரீ பிளானட்டரி சிஸ்டம்ஸ் தே பிகம் என்லைவன்ட்.
அவர் மேலே தியானம் செய்கிறதுனால இந்த மூணு உலகத்திலையும் இருக்கக்கூடிய உயிர் வாழிகள் வந்து உயிரோட்டம் இல்லாதா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
So Vaishnavas understand this to be ultimately this Gayatri Mantra is praying not exactly to the sun, but the sun as a manifestation of Narayana.
இது வந்து வைஷ்ணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இது நேரடியாக சூரியனை குறிக்கிறது கிடையாது, ஏன்னா சூரியன் வந்து நாராயணனுடைய படைப்பிலிருந்து வரக்கூடியவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாராயணரை குறிக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க.
And the next name is, we just had Prana, Pranada, and the next name sounds similar.
நம்ம வந்து அடுத்த பேர் என்னன்னா பிராண பிராணதா பார்த்தோம், அடுத்த பேரும் வந்து இதே மாதிரி உச்சரிக்க கூடியதா இருக்கு.
But it has a quite a different meaning.
ஆனா இதுக்கு வந்து வித்தியாசமான பொருள் இருக்கு.
This is not prana but pranama.
இது பிராண கிடையாது, இது பேர் வந்து பிரணம.
Which means he who is worshipable,
அப்படினா என்னன்னா யார் ஒருத்தர் வழிபடப்பட வேண்டியவரோ அப்படினு பொருள்.
He unto whom pranama, the obeisance is offered,
யார் ஒருத்தருக்கு நமஸ்காரங்கள் அளிக்கப்பட வேண்டிய நபரோ அவர் அப்படினு குறிக்கும்.
He who makes others bow before him,
அவர் மற்றவங்களை வந்து அவருக்கு முன்னாடி வணங்கும்படி செய்யக்கூடியவர்.
Everyone has to bow down before Krishna.
எல்லாருமே வந்து கிருஷ்ணன் முன்னாடி வணக்கம் செலுத்தி ஆகணும்.
Those who do so voluntarily, they are benedicted in the best possible way by Krishna.
தன்னிச்சையா யார் இதை செய்யறாங்களோ அவங்களால அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து வரங்கள் கொடுக்கிறார்.
Those who refuse to bow down to Krishna will be forced to do so.
யார் வந்து இது மாதிரி செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து பலவந்தமாக வந்து செய்யப்பட வைப்பாங்க.
In 1968 in Seattle in the United States of America, at the end of a lecture, you can hear it, one man says, obviously not a devotee, says, having seen all the devotees bowing down, he says, well, I don't see why I should have to bow down.
1968 அமெரிக்கால சியாட்டல் அப்படின்ற இடத்துல பிரபாதர் அந்த உபன்யாசம் கொடுத்த உடனே அதை வந்து நீங்கள் கேட்கலாம். ஒரு நபர், அவர் வந்து பக்தர் கிடையாது, எல்லா பக்தர்களும் விழுந்து நமஸ்காரம் செய்கிறத பார்த்துட்டு நான் ஏன் வந்து நமஸ்காரம் செய்யணும், நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கேன். He objected to that.
அவர் வந்து அதை நிராகரிச்சார்.
It goes against the American ideal of being the strong, tough individual on top of the world, doesn't bow down to anyone.
இந்த நமஸ்காரம் செய்யறதுன்றது அமெரிக்கருடைய நியதியான ரொம்ப உறுதியான உலகத்திலேயே வந்து ரொம்ப சிறந்த நபராக இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்றதுனால அதை வந்து ஒத்துக்கலவர்.
ஸ்ரீல பிரபுபாத் ரெஸ்பாண்டட் விகரஸ்லி.
அதுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாத் வந்து ரொம்ப கோபத்தோட வந்து இது ஆக்ரோஷமா வந்து அதை வெளிப்படுத்தினார் பதில்.
ஸ்ரீல பிரபுபாத் said you don't want to bow down, you will be forced to bow down.
நீ வந்து இங்க விழுந்து வணங்கல அப்படின்னா நீ கண்டிப்பா வந்து விழுந்து வணங்குறதுக்கு பலவந்தமா விழுந்து வணங்க.
If you don't voluntarily bow down before Krishna and the Vaishnavas, you will be forced to bow down by birth, death, old age and disease.
நீ வந்து கிருஷ்ணர் முன்னாடியும் வைஷ்ணவருக்கு முன்னாடியும் நமஸ்காரம் பண்ணல விழுந்து வணங்கல அப்படின்னா பிறப்பு இறப்பு வியாதி வயது முதுமை அப்படின்றதுனால நீ கண்டிப்பா வந்து பலவந்தமா விழுந்து வணங்க வைப்பாங்க.
When you're lying on your deathbed, you may say, well, I don't see why, but you don't see why, but anyway, you have no choice.
நீ உன்னுடைய மரணப்படுக்கையில படுத்துக்கப்ப இதுக்கான காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு நீ சொல்லல, ஆனா வந்து உனக்கு காரணம் தெரிஞ்சாலும் தெரியாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில்
We are controlled and we should recognize that the power that is controlling us.
நாம வந்து கட்டுப்படுத்தப்படுகிறோம், நாம வந்து யாரால கட்டுப்படுத்தப்படுகிறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
So one way or another, everyone bows down to him.
ஒரு விதத்துல இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல வந்து எல்லாருமே வந்து வணங்குறாங்க அவருக்கு முன்னாடி.
Better to do so voluntarily.
தன்னிச்சையா அதை செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது.
Among those who do so voluntarily, there are gradations also.
யார் வந்து தன்னிச்சையா செய்யறாங்களோ அவங்களை வந்து இதுவும் பண்றாங்க, அவர் வந்து வரங்களும் கொடுக்கிறார்.
There are those,
அதுலயும் வந்து வித்தியாசமான நிலைகளும் இருக்கு.
There are those who do so out of fear.
யார் வந்து பயத்தால செய்யப்படுறாங்களோ.
Just like in the religious system that I had shoved down my throat when I was a child, the whole idea was to fear God.
என்னுடைய சின்ன வயசுல வந்து என்னுடைய வாயடைச்சிட்டாங்க, ஏன்னா வந்து கடவுளை பத்தி எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய மதத்துல பயத்தினால.
If you don't do what God says, you'll get burned in hell forever. So you better get in line, otherwise the all loving merciful God will burn you in hell forever.
நீ வந்து என்ன சொல்லப்படுதோ அத கிரமமா வந்து நீ செய்யல அப்படின்னா உன்னை நரகத்துல எரிச்சிருவாங்க. எல்லா கருணையுடைய இந்த கடவுள் வந்து உன்னை நரகத்துல எரிப்பார், அதனால சரியா என்ன சொல்றோமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
Okay, that's a beginning of God consciousness.
அதுதான் வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய கடவுள் உணர்வுல வந்து ஆரம்ப நிலை.
Not very appealing, but it's a beginning.
ரொம்ப வந்து எடுத்துக்கிறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்காது, ஆனா வந்து அதுதான் ஆரம்பம்.
It just presumes everyone's of criminal mentality.
அது என்ன அப்படினா வந்து எல்லாருமே வந்து குற்றவாளிகளுடைய மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கற எண்ணத்தோட.
Then another little bit more advanced inducement to bow down to God is, well, if you respect God, then you'll get all nice things. You can get all things to enjoy in this world and the next.
அடுத்த நிலை என்ன அப்படின்னா, நீங்க வந்து கடவுளுக்கு முன்னாடி வணங்குனீங்க விழுந்து அப்படின்னா இந்த உலகத்துல, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான எல்லா விஷயங்களும் கடவுள் கொடுப்பார் அப்படின்றது இன்னொரு கருத்து.
But the real platform of bowing down is being just marveling at his unlimited transcendental qualities.
அடுத்த நிலையான விழுந்து வணங்குறது, அதாவது உயர்ந்த நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா அவருடைய ஆன்மீக குணங்களை பார்த்து அதனால வந்து ஈர்க்கப்பட்டு விழுந்து வணங்குறது அப்படின்றது.
Taking pleasure in his transcendental brilliance.
அவருடைய ஆன்மீக அறிவை பார்த்து அதனால கவரப்பட்டு சந்தோஷம் அடைஞ்சு செய்யறது.
We find the many, many prayers in Srimad Bhagavatam, they praise the transcendental glories of Krishna.
பாகவதத்திலே பல்வேறு இது இருக்கு, பிரார்த்தனைகள் இருக்கு, அதெல்லாமே வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக குணங்களை வந்து போற்றி புகழக்கூடியதா இருக்கு.
And the prayers of Queen Kunti.
உதாரணத்துக்கு குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள்.
What's that when she says that those who hear and chant about you? You know that verse? Not Apunar Bhavadarshanam. Can you see that one? O Krishna, those who hear and chant about you, who take pleasure in your doing so, they see your lotus feet and therefore they never see repeated birth and death. Can you find that? I'm a little dull this morning, as usual. Very beautiful prayer. Shinvanti Gayanti Grananta Bhikshanad Gayanti Smaranti Tavehitang Janaha Ta Eva Pashanta Chirena Tavakam Bhava Pravaho Paramam Padambujam. O Krishna, those who take pleasure, you see, they're not doing it out of fear, but they take pleasure in hearing and chanting about you.
யாரெல்லாம் வந்து பயத்தால் இல்லை, யார் சந்தோஷமா ஆனந்தத்தோட உங்களை பத்தி கேட்கறதுலையும் பாடுறதுலையும் ஈடுபட்டு இருக்காங்களோ,
or they take pleasure in others doing so.
இல்ல அவங்க வந்து மத்தவங்க அதை செய்யறத பார்த்து சந்தோஷம் அடைறாங்க.
They certainly see your lotus feet.
அவங்க கண்டிப்பா உங்களுடைய தாமரை பாதங்களை பார்ப்பாங்க அப்படின்னு
சொல்லுவாங்க. And therefore they never have to see repeated birth and death.
அதனால அவங்க இந்த பிறப்பிறப்பு அப்படின்றத திரும்பி வரக்கூடிய இந்த பிறப்பிறப்பை பார்க்க தேவை அவசியம் இல்லை அப்படின்னு
சொல்லுவாங்க. Then the last verse of Kunti's prayers, look it up because I'm not going to remember it properly. Shri Krishna, Krishna Sakha, Vrishni, Vrishabhavani, Dhrugrajanyavangsa, Dahanana, Pavaga, Virya, Govinda Godvijo Surati Haravatara Yogeshwara Kilo Bhagavan Namaste. I left out one. Yogeshwara Kilo Guru Bhagavan Namaste. So she prays to Krishna as Krishna, says, you are Sri Krishna.
Krishna Rada Pradhana Siranga Ninga Sri Krishna.
You're also Krishna Sakha, which means the friend of Krishna.
Ninga on the Krishna Rodi Nanbar.
What does that mean?
அப்படின்னா என்ன அர்த்தம்?
Anyone remember who's reading the Bhagavatam? Arjuna's friend, because Arjuna is also known as Krishna.
அர்ஜுனருடைய நண்பர் அப்படின்னு பொருள். ஏன்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கப்படும்.
He's also blackish.
அவரும் வந்து கருப்பா இருப்பார்.
ஸ்ரீ கிருஷ்ணா, கிருஷ்ண சாக்கா, விஷ்ணு, விஷபாவ், he is the greatest among the members of the Vrishni and other related dynasties.
அவர் வந்து விஷ்ணு வம்சம் மற்றும்
actually why don't we just read Prabhupada's translation, it's beautiful, it's poetry in prose, and the other one also, it's just beautiful, it's the best that English has got to offer. Can read that.
O Krishna, O friend of Arjuna, O chief amongst the descendants of Vrishni, you are the destroyer of those political parties which are disturbing elements on this earth. Your prowess never deteriorates. You are the proprietor of the transcendental abode, and you descend to relieve the distresses of the cows, the brahmanas and the devotees. You possess all mystic powers, and you are the preceptors of the entire universe.
You are the preceptor of the entire
universe. You are the Almighty God, and I offer you my respectful obeisances.
Jai Shri Krishna. So this is the way we can pray to Krishna.
இந்த மாதிரி வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம்.
We can pray, please save me from hell.
நம்ம வந்து நரகத்துல இருந்து நான் விடுபட வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம்.
Meantime I'm going on and doing all sins, but you have to save me from hell.
அதே நேரத்தில் நான் வந்து என்னெல்லாம் பாவம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன், ஆனால் நீங்கள் எங்களை நரகத்துலேருந்து விடுபட வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு.
Well, that's a beginning.
அதுதான் வந்து ஆரம்பம்.
சைதன்ய மகாபிரபு also taught us.
சைதன்ய மகாபிரபுவும் இதை வந்து நம்மளுக்கு
ஐநந்த தனுஜ கிங்கரங் பதிதாங் மாங் விஷமே பவம் புதௌ. I'm fallen in this horrible material world.
நான் வந்து இந்த கோரமான
கோரமான exactly, yes. That's the same word.
கோரமான பௌதிக உலகத்தில் விழுந்திருக்கேன்.
Kripaya tava pada pankaja sthita dhuli sadrisham vichinta. Please place me as a speck of a speck in the dust of your lotus feet.
உங்களுடைய தாமரை பாதங்கள்ல ஒரு தூசியா என்ன வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறேன்.
So this is the various ways to approach Krishna.
இதுதான் வந்து கிருஷ்ணரை அணுகிறதுல பல்வேறு முறைகள்.
Who we should offer obeisance to.
யாரெல்லாம் அவரை வந்து அவரால் கவரப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை செய்யறாங்க, நமஸ்காரம் தெரிவிக்கிறாங்க.
Best we hear Srimad Bhagavatam and become so much impressed by the transcendental qualities of Krishna that we naturally bow down to him.
நம்ம வந்து சிறந்தது என்ன அப்படினா ஸ்ரீமத் பாகவதத்துல படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரார்த்தனைகள், அவருடைய ஆன்மீக குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால கவரப்படுறது.
Just a little anecdote to finish off here, how even the great devotees, they can incite by their character such a feeling of bowing down.
சில உதாரணங்கள் இங்க கொடுக்கப்படுது, எப்படி வந்து பெரிய பக்தர்கள் கூட வந்து நமஸ்காரங்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சில விஷயம்.
I actually heard this on a lecture that was recorded in the 1970s.
இது வந்து 1970களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு உபன்யாசத்தில் நான் கேட்டது.
It's a quite a spectacular anecdote, but as far as I know, it's not in writing anywhere until I put it in English in that book, Sri Bhaktisiddhanta Vaibhav.
இது வந்து எங்கேயுமே வந்து எழுத்து வடிவத்தில் இல்லை. நான் பக்தி சித்தாந்த வைபவத்தில் அதை வந்து எழுதின வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இது ரொம்ப அற்புதமான ஒரு உபன்யாசம் அது.
So Bhakti Hridoy Bhan Maharaj, who was a major figure in the pastimes of Srila Bhaktisiddhanta Saraswati Thakur.
Bhakti Hridoy Maharaj abindravar, Bhakti Hridoy Bhan Maharaj abindravar, Bhakti Siddhanta Maharajudaiya leelaigalla periya pangu vagithavar.
When he was in Bengal, he used to, or generally wherever he was, he used to move around all the big people in society.
அவர் பெங்கால இருக்கும்போது சரி, மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கும் சரி, பெரிய பெரிய நபர்கள் கிட்ட போயிட்டு வருவார் அவரு.
அண்ட் ட்ரை டு என்கேஜ் தம் இன் டிவோஷனல் சர்வீஸ்.
அவங்களை எல்லாரையுமே வந்து பக்தி சேவையில ஈடுபடுத்த பார்ப்பார்.
சோ ஒன் ஆஃப் ஹிஸ் அக்வைண்டன்சஸ் வாஸ் தி மகாராஜ் ஆஃப் பர்தமான்.
அவர் தங்கியிருந்த இடங்கள்ல ஒருத்தர் வந்து பர்தமான் மகாராஜ் அப்படின்னு சொல்லப்படுறார்.
ஹூ told Bhan Maharaj, as Bhan Maharaj told in this lecture,
avar andha Bhan Maharaj kitta sollirkar, avar indha upanyasala solra vadi paatham appadina,
that one time I thought that he thought to himself that, see, I regularly go and see this Bhakti Siddhanta Saraswati,
na vandu eppovume vandu Bhakti Siddhanta Saraswati vi paakran, andha raja solrar,
and I bow down to him,
avar kitta na vandu vilundu vanangaren.
That's the normal thing. Everyone bows down before a sadhu.
இது வந்து ஒரு விஷயம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து சாது கிட்ட வணங்குறது அப்படின்றது.
But I just thought, why should I bow down?
நான் நினைச்சேன், நான் ஏன் வந்து விழுந்து வணங்கணும்?
I'm the Maharaj of Bardhaman.
நான் தான் வந்து பர்தமானுடைய ராஜா.
I'm known and respected throughout Bengal and at least among the high class people throughout India.
நான் வந்து பெங்காலில் எல்லாராலையும் புகழப்பட, எல்லாருக்குமே தெரியப்பட்ட ஒரு நபர். பெரிய நபர்களில் இந்தியா முழுசையும் வந்து குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு.
I have such a respectable, prestigious, aristocratic position.
நான் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ராஜாவுடைய நிலையில் அந்த டம்பத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
So he decided, next time I go to see him, I won't bow down.
அதனால் முடிவு செஞ்சேன் நான், அடுத்த தடவை நான் போகும்போது நான் அவர்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு.
Just see how he reacts, because everyone's supposed to bow down when they go to see a sadhu.
எப்படி வந்து அவர் அதுக்கு வெளிப்பட, அவர் வந்து எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட், அவர் எது பதில் தெரிவிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம்.
See, even the rajas used to follow that. You know, a raja kshatriya has to bow down before a brahmin or a sadhu.
இந்த ராஜாக்கள் கூட இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் சத்திரியர்கள், பிராமணருக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும்.
So he thought, and so next time he was in Calcutta, he came and he went and he was opening the door and he said, okay, I'm not going to bow down, let's see what he does.
அவர் வந்து கல்கட்டாக்கு மறுபடியும் போன அப்புறம் அவர் கதவை போய் திறக்க போகிறார். அது வரைக்கும் வந்து நான் போய் விழுந்து வணங்க போகிறது கிடையாது, என்ன பண்ணுறேன் பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு போகிறார் கதவை திறக்க போகிறார்.
இட் வுட் பி ஐ அ நோட்டிசபிள் பிரீச் ஆஃப் எட்டிக்கெட். எவ்ரி ஒன் வுட் பி ஷாக்ட்.
இந்த கலாச்சாரத்தை எல்லாரும் தெரிகிற மாதிரி உடைக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே இதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைவாங்க.
So he walked in and then he said, then my head just went down.
அவர் உள்ள போனார், அவர் சொல்றார், நான் உள்ள போன உடனே என்னோட தலை அப்படியே கீழே போயிடுச்சு.
I just automatically I couldn't keep my head up, it just went down.
அது வந்து தன்னிச்சையா வந்து அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடுச்சு, என்னால மேல வச்சுக்க முடியல தலையை.
So some of the qualities of Vishnu, they are manifest in some of his great devotees also.
Vishnu udaya gunangal vandu avarudaya periya bhaktargal sila perliye vandu idha paaka mudiyum nammala.
So it's a very good thing to learn to bow down.
Vilundhu namaskaram seiyradhu abindrathu kattukiradhu romba nalladhu.
I saw when I was living in Bangladesh that the all the women means from about 15 16 onwards, they all have babies, plenty of them.
Bangladesh na irukkum bodhu oru pengal pengal na oru 15 16 vayasu ena avangalukke kuzhandhigal irupanga.
So the women coming into when they'd come to see me, they'd have their little babies and they'd put them down on the ground and put their head down and before the baby can even have any idea of what's going on, they're training them to bow down.
Enna paaga varumbodhu maharaja paaga varumbodhu andha pengal la vandu vilundhu vanangumbodhu andha kulandhigala vandu thalaiya pidichi appadi amiki keela appadi vandu tharaiyila thoda veppanga adhavadhu namaskaram panna veppanga enna nadakkudhu andha kulandhigalukku theriyadhu appove vandu avangalukku payirchi kudupanga namaskaram seiradhukku.
So by the age of about 3 or 4 they just do it automatically.
3 illana 4 vayasu appo thannichi avanga seiya aarambichiruvanga.
When they see someone they understand, they have to bow down. When they see someone respect, well, they see the elders bow down, then they'll automatically bow down also.
யாராவது ஒருத்தர் மதிப்புக்குரிய நபர் இருக்கார், அவங்கள பாக்குறாங்க, இல்ல வந்து யாராவது முதியோர்கள் வந்து யாருக்காவது நமஸ்காரம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து சேர்ந்து நமஸ்காரம் தெரிவிப்பாங்க.
And they feel very happy to do that, unlike the man in Seattle.
அவங்க வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த சியாட்டல்ல பார்த்த நபருக்கு மாதிரி கிடையாது.
And if for some reason they don't do it, they feel there's something very wrong.
ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை செய்யல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம்.
Like Bali Maharaj, he wanted to bow down to Vamana, but he couldn't because Vamana had already instructed Garuda to tie Bali Maharaj up.
என்ன பண்ணாருன்னா பலி மகாராஜ் வந்து வாமனருக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா முன்னாடி அது மாதிரி நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வருணனால வந்து அவர் கட்டப்பட்டிருந்தார்.
Similarly, Draupadi, when Ashwatthama came, Ashwatthama was brought before her, tied up.
திரௌபதியும் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வத்தாமனுக்கு திரௌபதிக்கு முன்னாடி அஸ்வத்தாமனை வந்து கட்டி கொண்டு வந்தாங்க.
He had killed all her children.
அவ வந்து அவங்களோட எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டான்.
But she bowed down.
ஆனா அவங்க வந்து அவருக்கு முன்னாடி விழுந்து வணங்கறாங்க.
And although Arjuna had gone with the promise to bring back Ashwatthama and kill him, she said, "No, no, you shouldn't do that. He's a Brahmin, or at least he's the son of our guru."
அர்ஜுனன் வந்து ஒரு உறுதியோட நான் மறுபடியும் அஸ்வத்தாமனை கொண்டு வந்து கொல்ல போறேன் அப்படின்னு போகும்போது, இல்ல இல்ல வேணாம், அவன் வந்து ஒரு பிராமணன், குறைந்தபட்சம் அவன் வந்து நம்ம குருவருடைய மகன் அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க.
So it's very important to know, to have this culture.
இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த கலாச்சாரம் இருக்கிறது ரொம்ப நல்லது.
And also to know who to bow down to.
அதே மாதிரி யாருக்கு வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும்.
That was Abhiram Thakur, if he bowed down to any stone which wasn't a shalagram, it would break.
அபிராம் தாக்கூர் அப்படின்றவர் ஏதாவது ஒரு கல்லுக்கு முன்னாடி விழுந்து வணங்கும் பொழுது அது சாலகிராமமா இல்லைன்னா அந்த கல் உடஞ்சிரும்.
If you had, if someone had some bogus shalagram like you can buy in some holy places in India.
யாராவது வந்து ஒரு போலித்தனமான சால கிராமத்தை நீங்க நிறைய இடத்துல வந்து அதை வாங்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா உடஞ்சிரும்.
ஃபேக்டரி மேட் சாலோகிராம்ஸ்,
அது தொழிற்சாலையில் செய்யக்கூடிய சால கிராமம்.
In Somnath, in Prabhas, I saw one man was selling all different items, including what looked like factory-made shalagram shilas.
Prabhas kshetrathil vandu avaru nabar vandu ellathiyum vittirundar, adula pathina tholichala seiyapatta mari irukkudiya shalagram thiyum vittirundar.
So I told him to sell a shalagram shila, that's stated in shastra, that's very sinful.
And nabarku sonna இந்த மாதிரியான ஒரு சாலகிராமத்தை விற்கிறது அப்படின்றது வந்து பாவம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
He wasn't disturbed. He said, "Ah, what can I do? I have to maintain my family."
அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லை, நான் என்ன பண்றது, என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி.
ஹரே கிருஷ்ணா. So finish there. Any questions, please?
இங்க முடிச்சுக்கிறேன், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
Oh, another important point about pranama, that when in shastra we find that obeisance is offered, but it's not clear who the person is whose obeisance is being offered to, we should understand that's to Vishnu.
இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நமஸ்காரம் தெரிவிக்கிறோம், ஆனால் நமஸ்காரம் செய்யப்படக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, அந்த நமஸ்காரம் ஆனது விஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுது.
What is that? That Vaidaishtakramapanishado Gayanti Yang Samagaha. The Vedas and the Upanishads and all the other scriptures, they offer obeisance to him.
Vedangal, Upanishadgal, matta sastrangal ellame avarku vandu namaskarangalai therivikkudhu.
Pranada, another meaning. He purifies the devotee's senses. Yeah, he gives them, by purifying their senses, he gives them, he enlivens the senses by which they can serve him.
Pranada அப்படின்றதனுடைய இன்னொரு பொருள் அப்படி என்னன்னா வந்து பக்தர்களுடைய புலன்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு பொருள். அப்படி பக்தர்களுடைய புலன்களை தூய்மைப்படுத்துறதுனால அவங்க வந்து சேவை செய்யறதுக்கு கிருஷ்ணருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறார்.
Okay.
Hare Krishna Maharaj. Actually, today lecture you are saying about the demon Maya bringing back to the life of the demons. So we hear in scriptures, you know, in few places, like even in Ramayana, the devotees are bring back to life. But
in Ramayana also, all the monkeys that were killed, they in the Lanka war, they were all brought back to life by Rama's glance.
And we also say that the scientists, they cannot do this. So is there any possibility of, you know, anyway, they cannot do it, but how do you understand this?
Well, maybe the scientists will find some way of bringing the body back to life. You want to translate?
நம்ம பார்க்குறோம் இந்த இன்னைக்கு உபன்யாசத்தில் இந்த மாயா அப்படின்ற தானவனுடைய விஷயத்தில் அவர் வந்து உயிர் கொண்டு வந்த நபர்களை, அந்த நபர்கள் அதே மாதிரி நம்ம ராமாயணத்துலேயும் பார்க்குறோம், சில நபர்கள்லாம் வந்து உயிர் கொண்டு வரப்படுறாங்க.
ஜஸ்ட்
எப்படி வந்து அதுக்கு மேலே சொல்கிற, ஆமாம், இறந்து போன பல குரங்குகளை ராமர் வந்து அவருடைய கண் பார்வையாலே வந்து உயிர் கொண்டு வர்றார். பிரபு கேடர், இப்போ வந்து விஞ்ஞானிகள்லாம் வந்து ஒரு வேளை உயிர் இழந்துட்ட ஒரு நபருக்கு வந்து உயிர் கொடுத்து மறுபடியும் கொண்டு வராங்களா அப்படின்னு, விஞ்ஞானிகள் வந்து கொண்டு வர ஒரு வேளை அவங்க அதுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு.
Just 2 days ago I heard Srila Prabhupada speaking on this, a recording of Srila Prabhupada speaking on this subject.
Srila Prabhupada, 2 நாளைக்கு முன்னாடி நான் கேட்டேன் Srila Prabhupada இதை பற்றி பதிவு செய்யப்பட்ட உபன்யாசத்தை கேட்டேன், பேசிட்டு இருந்தது.
Discussing how the scientists, they're trying to create life.
அங்கே வந்து என்ன விவாதிச்சுட்டு இருந்தார்னா, எப்படி வந்து விஞ்ஞானிகள் உயிரை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க
அப்படின்னு. So he said that even if they do, what's the great credit?
அது மாதிரி செஞ்சா கூட அதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்க போகுது?
There already life is being created every day, every moment in so many forms.
தினமும் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பல ரூபங்களை வந்து உயிரானது உருவாக்கப்பட்டு வருது.
ஷீல பிராபத் said it's just like there are so many dogs barking in the street.
இது எப்படின்னா வந்து பல நாய்கள் வந்து ஏற்கனவே தெருவில் குலைச்சிட்டு இருக்க மாதிரி.
But people will pay money to go to a performance of a man who can bark just like a dog and they'll clap him.
இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து யாராவது ஒரு மனிதர் வந்து நாய் மாதிரி குலைக்கிறத பார்க்கறதுக்கு காசு கொடுத்துட்டு போய் பார்த்து அவங்க கை தட்டுவாங்க.
So Prabhupada said that even if they do create life, then what's the credit? They should give credit to the one who is creating life all the time at every moment in so many forms, but instead they're trying to do a dog barking type of show and take the credit at how brilliant they are.
அது மாதிரி அவங்களால உருவாக்க முடிஞ்சா கூட அதுக்கான பெருமை வந்து, யார் வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் வந்து உயிரை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காரோ அவருக்கு தான் வந்து அந்த பெருமையை கொடுத்துட்ருக்கோம். இதுக்கே வந்து நாய் குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறுபடியும் செஞ்சு அதுக்கான பெருமையை அவங்க வாங்கிக்கணும்னு பார்க்குறாங்க.
As Srila Prabhupada also pointed out, to date the scientists have shown themselves much more expert in inventing all kinds of things for killing rather than giving. They're talking about making life, but they're expertly producing all kinds of things for killing, for taking life.
இன்ன நாள் வரைக்கும் பிரபுபாதர் சொல்றார், விஞ்ஞானிகள் வந்து உயிர் கொடுக்கறதுல, உயிர் எடுக்கிறதுக்கான விஷயங்களை அதிகமா உற்பத்தி செஞ்சதுக்கு ரொம்ப திறன் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க செஞ்சது எல்லாமே உயிர் எடுக்கிறதுக்காக தான், உயிர் கொடுக்கறதுக்காக தான் செய்யல.
Yeah. Just speak in the mic.
Hare Krishna. The names which are repeated in Vishnu Sahasranam, so does they have different meaning all the time?
Do they have a different meaning all the time? Well, same name has the same meaning, and each name can have many meanings.
பிரபுவோடைய கேள்வி என்னென்னா, இந்த விஷ்ணு சாமஸ்ரநாமத்தில் ஒரே பெயர் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுது, அது மறுபடியும் மறுபடியும் சொல்லும்போது ஒரே அர்த்தம் இருக்கிறதா இருக்கா அப்படின்னா, ஒரே வார்த்தையாக இருந்தால் ஒரே அர்த்தம் தான் இருக்கும், ஆனாலும் ஒரே வார்த்தைக்கு வந்து பல்வேறு பொருள்கள் இருக்கலாம்.
Particularly this Sri Vaishnav commentator, this Parashara Bhatta, he comments on each name in the context of the names that have come just before it and just after it.
ஸ்ரீ வைஷ்ணவ உரையாசிரியரான பராசர பட்டர் இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பெயருக்கு முன்னாடி இருந்த பெயரும் பின்னாடி இருந்த பெயரும் சேர்த்து வச்சு என்ன பொருள் வரும் அப்படின்றத உணர்ந்து அதுக்கான பொருளை கொடுப்பார்.
ஸோ ஹி அஸ்கிரைப்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டு தி சேம் நேம் இன் அஸ் இட் அப்பியர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வெர்சஸ் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
அவர் வந்து ஒரே பெயர் பல்வேறு பதங்களில் வரக்கூடியதில் வெவ்வேறு பொருள்கள் கொடுக்குறார்.
Hare Krishna, Srila Prabhupada ki jai.